ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் ஆறு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருடத்திலும், சாலொமோன் இஸ்ரவேலின்மேல் ராஜாவான 4 வருடம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் யெகோவாவின் ஆலயத்தைக் கட்டத் தொடங்கினான். சாலொமோன் ராஜா யெகோவாவுக்குக் கட்டின ஆலயம் 90 அடி நீளமும் 30 அடி அகலமும் 45 அடி உயரமுமாக இருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சமமாக 30 அடி நீளமும் ஆலயத்திற்கு முன்னே 15 அடி அகலமுமாக இருந்தது. பார்வைக்குக் குறுகிப்போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி இடச்சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுச்சுவரைக் கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுச்சுவர் 7.6 அடி அகலமும், நடுவே இருக்கிறது 9 அடி அகலமும், மூன்றாவதாக இருக்கிறது 10.6 அடி அகலமுமாக இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய விட்டத்தினாலே தாங்காதபடி ஆலயத்தை சுற்றிலும் வெளிப்புறமாக ஒட்டுச்சுவர்களை கட்டினான். ஆலயம் கட்டப்படும்போது அது வேலை செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிறபோது சுத்திகள், கோடாரிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்குப் போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்சிப்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாக அவன் ஆலயத்தைக் கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மூடி ஆலயப்பணியை முடித்தான். அவன் 7.6 அடி உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டினான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது யெகோவாவுடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என்னுடைய கட்டளையின்படி நடந்து என்னுடைய நீதி நியாயங்களை நிறைவேற்றி என்னுடைய கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படி அவைகளை கைக்கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன்னுடைய தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என்னுடைய வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் மக்களின் நடுவிலே இருந்து என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தரை துவங்கி சுவர்களின் மேற்கூரை வரை கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மரவேலையால் செய்து ஆலயத்தின் தரையை தேவதாறு மரங்களின் பலகைகளால் தரையை மூடினான். மூடப்பட்ட தரை துவங்கி சுவர்களின் மேற்கூரை வரை ஆலயத்தின் பக்கங்களைத் தொட்டிருக்கிற 30 அடி நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் செய்து உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதியிடமாக கட்டினான். அதின் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 60 அடி நீளமாக இருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரவேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்கூட காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாக இருந்தது. யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஆலயத்திற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான். மகா பரிசுத்த ஸ்தலம் முன்புறம் வரை 30 அடி நீளமும் 30 அடி அகலமும் 30 அடி உயரமுமாக இருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி முடியும் வரை அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 15 அடி உயரமுமாக இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு இறக்கை 7.6 அடி, கேருபீனின் மற்ற இறக்கை 7.6 அடியாக, இப்படி ஒரு இறக்கையின் கடைசி முனை தொடங்கி மற்ற இறக்கையின் கடைசி முனை வரை 15 அடியாக இருந்தது. மற்ற கேருபீனும் 15 அடியாக இருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாக இருந்தது. ஒரு கேருபீன் 15 அடி உயரமாக இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் இறக்கைகள் விரித்திருந்ததால் ஒரு கேருபீனின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் இறக்கை மறுபக்கத்து சுவரிலும் தொடும்படி இருந்தது. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் இறக்கைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்தக் கேருபீன்களைப் பொன்தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளேயும் வெளியேயுமாகக் கேருபீன்களும் பனைமரங்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற ஆலயத்துத் தரையையும் பொன்தகட்டால் மூடினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலுக்கு ஒலிவமரங்களால் இரட்டைக் கதவுகளைச் செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காக இருந்தது. ஒலிவமரமான அந்த இரட்டைக் கதவுகளில் அவன் கேருபீன்களும் பனைமரங்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களைச் செய்து அந்தக் கேருபீன்களிலும் பனைமரங்களிலும் பொன் பதியத்தக்கதாக பொன்தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவமர நிலைக்கால்களைச் செய்தான். அது சுவரளவில் நான்கு பக்கமும் ஒரே அளவு சதுரமாக இருந்தது. அதின் இரண்டு கதவுகளும் தேவதாரு பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பனைமரங்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சமமாக செய்யப்பட்ட பொன்தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். நான்காம் வருடம் சீப் மாதத்திலே யெகோவாவுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு பதினோராவது வருடம் பூல் என்னும் எட்டாவது மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் எல்லா சட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி முடிந்தது. அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருடங்கள் ஆனது.